சென்றல் ஜனவரி 2011 இதில் பிரகதி குரு பிரசாத்துடன் வடிவேல் ஏழுமலை அவர்களின் நேர்காணல். தமிழ் வடிவம் மீனாட்சி கணபதி, ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். தென்னல் வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லாத ஒருவர் பிரகதி குரு பிரசாத். இந்த 15 வயது அழகு மயில் பாடினாலோ தேன்குயில். சூப்பர் சிங்கர் ஜூனியரின் இறுதி சுற்றுவரை கலக்கிய முதலிடத்தை தவறவிட்டது திறமையின்மையால் அல்ல. இவரை பற்றிய அறிமுகத்தை தெந்தலின் மார்ச் 2012 இதழில் பார்க்கலாம். அருமையான போட்டி, சினிமாவில் பாடும் வாய்ப்பு, நட்பு, பிரிவு, கலாச்சார அதிர்ச்சி என்று பல அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் பிரகதி. வடிவேல், நீங்க சூப்பர் சிங்கர்ல கலந்துக்கிறதுக்கு நம்ம பே ஏரியால இருந்து போனது எல்லோருக்கும் சந்தோஷம். எல்லா எபிசோடையும் விடாம பார்த்தோம். அந்த பரபரப்பெல்லாம் முடிஞ்சப்புறம் எப்படி இருக்கு பிரகதி? இது ஒரு மிகப்பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். இசையிலையும் நிறைய கத்துக்கிட்டேன், பொதுவாயும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். கேமரா முன்னால என்ன பேசணும், எப்படி உட உடுத்துறது, எப்படி தன்னம்பிக்கையோட முதிர்ச்சியோட நடந்துக்கிறதுன்னு இப்படி பல விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். 9 மாசத்துல இந்திய பழக்க வழக்கம் நடைமுறை எல்லாம் பழக்கமாயிடுச்சு. யார்கிட்ட எப்படி பேசணும் எல்லாம் கத்துக்கிட்டேன். நிறைய ஏத்த இறக்கங்கள், சில சமயம் நல்லா சில சமயம் மோசமா, ஏன் உடம்பு சரியில்லாம கூட போய் பாடியிருக்கேன். எல்லாத்தையும் எப்படி கையாள்றதுன்னு கத்துக்கிட்டேன். ஒரு ரியாலிட்டி ஷோ பாக்குறவங்களுக்கு திரையில வர்றது மட்டும்தான் தெரியும், பின்னாலே என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. எங்களுக்காக நாங்க வெற்றி அடையணும்னு எவ்வளவு பேர் ராப்பகல பின்னணியில வேலை செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மா கிட்ட நான் இப்ப ரொம்ப நெருக்கமாயிட்டேன். இவங்களை விட நல்ல அம்மா எனக்கு கிடைச்சிருக்க முடியாது. இதுல நிறைய பேருக்கு என் மேல பொறாமைன்னு கூட சொல்லலாம். உண்மைதான், நான் அம்மாவை பத்தியும் அம்மா என்னை பத்தியும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லலாம். அம்மான்னு மட்டுமில்ல, அப்பா, அக்கா, மாமா, பாட்டி, இப்படி எல்லோருமே தங்களோட வேலையை விட்டுட்டு எனக்கு உதவினாங்க. அப்பா ராத்திரி எல்லாம் தூங்காம போன் பண்ணி எல்லாத்தையும் பத்தி விசாரிப்பார். இங்க இருந்தபடியே ரொம்ப பின்பலமா இருந்தார். இப்படி ஒரு குடும்பம் இல்லைன்னா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. பாக்குறவங்களுக்கு அப்பா இவ்வளவு செய்தது தெரியாது இல்லையா, அதுதான் அம்மாவை தெரிஞ்சிருக்கோம், அப்பா இவ்வளவு செய்தது தெரியாது. அக்கா பெர்க்லியில 4வது வருஷம் படிக்கிறாங்க, ரொம்ப பிஸி, ஆனாலும் அடிக்கடி என்னை கூப்பிட்டு நான் நல்லா பண்றேனா, இந்தியாவில் செட்டில் ஆயிட்டேனா, அம்மா எப்படி இருக்காங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோன்னு விசாரிப்பாங்க. நான் பாடினதே அக்காவால தான். ஷீ இஸ் த சிங்கர் இன் அவர் ஃபேமிலி. குடும்பத்தை தவிரவும் பல பேர் உதவினாங்க. அவங்களை பத்தி சொல்லுங்க. நாம்தேவ் அங்கிள், திருமுடி அங்கிள், வாசுதேவன் அங்கிள், கிருஷ்ணா அங்கிள், இவங்கெல்லாம் நான் ஒவ்வொரு பாட்டையும் நல்லா பாடணும், என்னோட ஒவ்வொரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும்னு நிறைய உதவினாங்க. எவ்வளவு உதவினாங்கன்னு வார்த்தையால் சொல்ல முடியாது. என்னோட குரலுக்கு பொருந்துற மாதிரியான பாடலை தேர்வு செய்யறதுலேருந்து நான் நல்ல மூட்ல இருக்கும்படியா பாத்துக்கிறதுன்னு எல்லாத்துலயும் உதவியா இருந்தாங்க. இவங்க இல்லாம நான் என்ன செய்திருப்பேன்னு தெரியாது. நீங்க சென்னையில தங்கிற போறதா பத்திரிகைகள்ல படிச்சேன், அது எந்த அளவுக்கு உண்மை? இப்ப எதுவுமே தெளிவா இல்ல. நிறைய வாய்ப்புகள் வருது, இந்தியாவில செட்டில் ஆகணும் தான் இருக்கு. ஆனா அப்பா அக்கா இவங்களோட இங்க கொஞ்ச நாள் இருக்கணும்னு தோணுது. ஸ்கூல் படிப்பை கண்டிப்பா முடிக்கணும், அதை முடிச்சுட்டு திரும்பி வரலான்னு நினைக்கிறோம். ஃப்ரீமான்ட்ல இருந்து ஒரு பொண்ணு போய் பாடுறாளேன்னு நினைச்சோம். நீங்க கடைசியே 5 பேர்ல வருவீங்கன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல. டாப் 30ல வரணுங்கிற வெறி இருந்தது, டாப் 5ல வருவேன், ஜெயிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருந்தது. ஆனா நிறைய சுற்றுகள் போக போக நிறைய ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் பார்த்ததும் விட்டுடலாம்னு கூட நினைச்சேன். நடுவுல என்னால பண்ண முடியாது, சென்னை பிடிக்கல, அப்பாவோட பிறந்த நாளை மிஸ் பண்றோம், அது இதுன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை. என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு நாங்க சேர்ந்து அதை செய்யறோம் இதை செய்யறோம்னு சொல்லும் போது சூப்பர் சிங்கரும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு நினைச்சது உண்டு. அதையெல்லாம் மீறி எனக்கு ஜெயிப்போம்னு நம்பிக்கை இருந்தது. ஃபைனல்ல பாடியே ஆவேன்னு நினைச்சேன். ஒருவேளை நமக்கு இது ஏத்த இடம் இல்லையோன்னு தோணி இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல இவ்வளவு தூரம் வந்தப்புறம் விட்டோம்னா என்னோட எல்லா உழைப்புக்கும் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் அர்த்தமில்லாம போயிடும்னு புரிஞ்சுது. அப்ப விட்டிருந்தேன்னா வாழ்நாள் முழுவதும் அதுக்காக வருத்தப்பட்டிருப்பேன். அதுக்கப்புறம் ரொம்ப உழைச்சேன், நல்லா பாடினேன், தன்னம்பிக்கை அதிகமாயிடுச்சு. ஓகே, ஒவ்வொரு சுற்று முடியும் போதும் எப்படி ஃபீல் பண்ணினீங்க? மற்ற போட்டியாளர்கள் போட்டியிலேந்து விலகிற கட்டம் வரும்போது அவங்களை எப்படி சமாதானப்படுத்தினீங்க? எனக்கு அது ரொம்ப கஷ்டமான விஷயம். மற்ற போட்டியாளர்களை பத்தி தெரியாது, ஆனா நான் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவேன். எனக்கு எல்லா போட்டியாளர்கள்கிட்டையும் ஒட்டுதல் ஜாஸ்தி. 30 பேரோட 24x7 சேர்ந்தே இருக்கும் போது ஒரு ஒட்டுதல் உணர்வு வந்துடும். அப்புறம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தரா விலகி போகும்போது மனசு கஷ்டப்படும். அவங்களும் என்கிட்ட ரொம்ப அன்பா இருந்தாங்க, வித்தியாசம் பார்க்காம ஏத்துக்கிட்டாங்க. ஓகே, 24x7 அனுபவம்னா எப்படி? சாதாரணமா எபிசோடுக்கான ஷூட்டிங் 3-4 நாளைக்கு ஒரு முறை நடக்கும். ஷூட்டிங்குக்கு முதல் நாள் இசைக்குழுவோடு சேர்ந்து ரிஹர்சல் இருக்கும், நாள் முழுக்க நடக்கும். ஒரே நேரத்தில் யாருக்கு ரிஹர்சல் இருக்கோ அவங்கள சந்திப்போம். ஆனால் நிறைய பேர் விலகி 5 பேர் ஆனப்புறம் எல்லோருக்கும் ரிஹர்சல் ஒன்னாவே வரும். ஒருத்தர் பாடும்போது மற்றவங்க கேட்போம், அவங்களுக்கு உதவி செய்வோம், அதுலேயே நாள் போயிடும். ரிஹர்சலுக்கு முதல் நாள் அலன் சார்கிட்ட தனித்தனியா பாடி காட்டுவோம், அவர் டிப்ஸ் கொடுப்பார். போக போக ஒவ்வொருத்தருக்கும் அவர் கூட 30 நிமிட செஷன் இருக்கும். தவிர காஸ்டியூம் செக், அதனால போட்டியாளர்கள் நிறைய நேரம் சேர்ந்து இருப்போம். வெளியூர்லேருந்து வந்தவங்க ஒரே ஹோட்டல்ல தங்கியிருந்தாங்க, நான் பாட்டி வீட்டில் தான் இருந்தேன். ஷூட்டிங் போது காலை 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ட்ரெஸ் மேக்கப் எல்லாம் பண்ணிக்குவோம். 1:30 மணிக்கு ஷூட்டிங் தொடங்கினா மறுநாள் காலை 3 அல்லது 4 மணி வரை கூட நடக்கும். எல்லோரும் சேர்ந்தே இருப்போம், ஜாலியா இருக்கும். சில சமயம் ராத்திரி ரொம்ப லேட்டானா தூங்கி விழுவோம். பாடினதுல நீங்க ரொம்ப கஷ்டம்னு நினைச்ச பாட்டு எது? எவர்கிரீன் மெலடிஸ்ல நாளை இந்த வேளை பாட்டுதான். கர்நாடக சங்கீத பயிற்சி இந்த மாதிரி போட்டிகளுக்கு அவசியமா? கண்டிப்பா. நான் கர்நாடக சங்கீதம் கத்துக்கிட்டதுனால தான் இவ்வளவு தூரம் வர முடிஞ்சுது. முதல் 10-15 சுற்று வரைக்கும் நான் ரொம்ப கிளாசிக்கலா பாடுறேன்னு குறை சொல்லுவாங்க. அப்பெல்லாம் கிளாசிக்கல் கத்துக்கிட்டு இங்க எதுக்கு வந்தேன்னு எரிச்சலா வரும். போக போக அது ரொம்ப உதவியா இருந்தது. பாடுறது ஈஸியா இருந்தது. நிறைய பேருக்கு சங்கதையெல்லாம் பாடுறது கஷ்டமா இருந்தது. உதயா உதயா மாதிரி பாட்டிலையும் ஸ்வரப்படுத்திக்க, அதை குரலில் கொண்டு வர சங்கீத பயிற்சி உதவியா இருந்தது. இல்லைன்னா அந்த சங்கதி எல்லாம் பாடி இருக்க முடியாது. குத்துப்பாட்டு, மெலடி, வெஸ்டர்ன் எல்லாம் திறமை இருந்தா பாட முடியும். ஆனா கிளாசிக்கலுக்கு கண்டிப்பா முறையான பயிற்சி வேணும். கௌதம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாடின போது நீங்க தான் முதல்ல போய் கட்டி பிடிச்சு அவனை ரொம்ப பாராட்டினீங்க. ஆஜித் பாடின போது பாராட்டினீங்க. எல்லாருக்கும் ஓட்டு போட சொன்னீங்க. இங்க வளர்ந்ததுனாலதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா, அதுக்கு முழு காரணம் அப்பா அம்மா தான். மற்றவங்களுக்கு அந்த மனப்பான்மை இல்லைன்னு சொல்றதை விட அவங்களுக்கு அந்த அனுபவம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு போட்டின்னு வந்தா மற்ற போட்டியாளர்களோட பேச்சு வச்சுக்க கூடாதுங்கிற மாதிரியே பழக்கப்பட்டிருக்காங்க. US மற்றவங்க நல்லா பாடினா அதை பாராட்டுறதுல தப்பு இல்லைன்னு நினைப்பாங்க. அந்த அனுபவம் மற்றவங்களுக்கு என்கிட்டே இருந்து கிடைச்சதுங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சுகன்யா, கௌதம், யாழினி, அனு எல்லோருமே கடுமையா போட்டி போட்டாங்க. அவங்க ஒரு நாள் நல்லா பாடினா ரசிச்சா போட்டி மனப்பான்மையை தாண்டி அவங்க கிட்ட நல்லா பாடினீங்க, உங்களை இன்னைக்கு யாரும் அடிச்சுக்க முடியாது அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு சந்தோஷம். நம்ம கூட போட்டி போடுற ஒருத்தர் வந்து நம்ம நல்லா பாடினோம்னு சொன்னா வர சந்தோஷம். ஜட்ஜஸ், அம்மா, அப்பா, அனந்த் சார் இவங்கெல்லாம் சொல்லும்போது வர சந்தோஷத்தை விடவும் அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்களும் நம்மளை மாதிரி போட்டி போட்டு நம்மோட அதே நிலைமையில இருக்காங்க. அம்மாவும் அவங்கள பாராட்டினாங்க, மற்றவங்களும் அதுல தப்பு இல்லைன்னு கத்துக்கிட்டாங்க. நாங்க எல்லோரும் ஒரு குடும்பம் மாதிரி ரொம்ப நெருக்கமாயிட்டோம். பாபா சேகல் எபிசோட் ரொம்ப நல்லா இருந்தது. சிறப்பு விருந்தினர்கள் கூட உங்க அனுபவம் என்ன? அது ஜாலியான அனுபவம். என்னோட பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் சென்னைக்கும் மீடியாவுக்கும் ரொம்ப புதுசு. யாராவது புதுசா கெஸ்ட் வந்தா எனக்கு அவங்கள தெரியாது. அவங்க கூட போட்டோ எடுத்துக்கணும், ஆட்டோகிராஃப் வாங்கணும், ஒண்ணு தோணாது. மற்றவங்க எல்லாம் சூர்யா வந்திருக்காரு, விக்ரம் வந்திருக்காருன்னு சொல்லும் போது எனக்கு அவங்கெல்லாம் பெரிய நடிகர்கள்னு ஓரளவுக்கு புரியும். பாபா சேகர் என் பாட்டை கேட்டு நீ இந்தியாவோட பிரிட்னி ஸ்பியர்ஸ், மற்றவங்களுக்கு ஒரு முன் மாதிரி அப்படின்னு சொல்லி எழுந்து நின்று கை தட்டினது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. போக போக, அதாவது டாப் 15, டாப் 20 எல்லாம் வந்தப்புறம் யார் சினிமாவில் பெரிய ஆள் எல்லாம் தெரிஞ்சுது. தனுஷ் சார், கார்த்தி சார் இவங்கெல்லாம் வந்தப்ப அவங்க யாருன்னு தெரிஞ்சுது. தனுஷ் சார் வந்தப்ப நீங்களும் உங்க அம்மாவும் டான்ஸ் ஆடினீங்க. சிவகார்த்திகேயன் சார் கூட கேலி பண்ணினார். ஐயா, இந்த கேள்வி கேட்டே ஆகணுமா? இல்லை, அந்த எபிசோட் ரொம்ப ஜாலியாக இருந்தது. நாங்கள் டான்ஸ் ஆடினப்புறம் தனுஷ் சார், நீங்கள் ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கீங்கன்னு கமெண்ட் சொன்னார். ரொம்ப நாளாக எல்லாரும் சொல்கிற கமெண்ட் ஆனாலும் அவர் சொன்னபோது இட் ஹிட் மீ, நிஜமாவே அப்படித்தான் இருக்குமான்னு. அப்புறம் மாக்காப்பா, பாவனா ரெண்டு பேரும் நிறைய ஜோக்ஸ் சொன்னாங்க. எப்படி சிரிக்காமல் பேச முடிஞ்சுது? பாவனா அக்காவும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். நிறைய பேர் அது ஸ்கிரீனில் தெரிஞ்சதுன்னு சொன்னாங்க. மாக்காப்பா அண்ணா ரொம்ப ரொம்ப வேடிக்கை பேர் வழி. ஆரம்பத்திலெல்லாம் அவர் தமிழில் ஜோக் சொல்லும்போது எனக்கு அவ்வளவா புரியாது. சினிமா சம்பந்தப்பட்ட ஜோக்ஸ் இருக்கும், எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. என்ன ஜோக்குன்னு கேட்டா அதெல்லாம் திருப்பி சொன்னா உனக்கு புரியாதுன்னு சொல்லுவாங்க. ஐ ஃபெல் சோ அவுட் ஆஃப் பிளேஸ். யூஎஸ்லேருந்து வந்தா பெரிய பருப்பா. அதில் நிறைய பேச்செல்லாம் இருந்தது. போக போக மாக்காப்பா அண்ணா எவ்வளோ தமாஷான ஆளுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவரும் பாவனா அக்காவும் இல்லைன்னா இந்த ஷோ இவ்வளோ நல்லா வந்திருக்குமான்னு சந்தேகம்தான். சித்ரா மேடம், மனோ சார், மற்ற ஜட்ஜஸ் எல்லாம் ஆதரவாக இருப்பாங்க இல்லையா? ஆமாம், ரொம்ப ஊக்கப்படுத்துவாங்க. ஆரம்பத்தில் சித்ராமா, மனோ சார், சுபாஜி இவங்க முன்னால் பாடுறதுக்கு பயமாக இருந்தது. போக போக ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிட்டாங்க. நாங்கள் போய் மேடம் இன்னைக்கு இந்த பாட்டு பாட போறேன், உங்க அபிப்பிராயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நல்லா பழகினாங்க. அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னா, ஐயா என் கூட திருப்பி ஃபோட்டோ எடுத்துக்க போறியா, வா அப்படின்னு சொல்லி மடியிலெல்லாம் உட்கார வச்சுப்பாங்க. இந்த தடவை தீபாவளிக்கெல்லாம் நாங்கள் எல்லாரும் மற்றவங்க வீட்டுக்கு எல்லாம் போனோம். சித்ராமா எல்லா போட்டியாளர்களுக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. சுபாமா சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க. மனோ சார் எல்லாருக்கும் டின்னர் கொடுத்தார். நாங்கள் ஒரு பெரிய ஃபேமிலி மாதிரி பழகினோம். என்னோட பெண் 3வது கிரேடு படிக்கிறா. அவ அந்த சாக்லேட் ஷவர்ல வர பாக்ஸ் நிறைய சாக்லேட் இருக்குமான்னு கேட்டா. ஸ்டேஜில் கொடுக்கும்போது சாக்லேட் இருக்காது, அப்புறம் கொடுத்தாங்க. பரதேசி படத்துல பாட வாய்ப்பு கிடைச்சதும் எப்படி இருந்தது? சூப்பர் சிங்கர் ஃபைனல்ஸ் 26ஆம் தேதி. மறுநாள் பாலா சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன். பிரகதி, உன்னோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, நான் உன்னோட பெரிய விசிறி, நீ இந்த படத்துல கண்டிப்பா ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னார். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பின்னணி பாடகி ஆகணும், ஒரு படத்துலயாவது பாடணுங்கிற கனவு நிச்சயமா இருந்தது. அம்மா தான் ஃபோன்ல பேசினாங்க. அவங்களுக்கு ரொம்பவுமே ஷாக் இருந்தது. நான் கடவுள், பிதாமகன் எல்லாம் பார்த்திருக்கேன். அவரோட படங்கள்லாம் அப்ப எனக்கு பயமா இருக்கும். இப்ப அந்த படங்களுக்கு பின்னால் இருக்கிற சென்டிமெண்ட்ஸ் புரியற வயசு வந்துருச்சு. அவர் அந்த படங்களை எடுத்தப்புறம் இவன்தான் பாலா அப்படின்னு தன் வாழ்க்கையை பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும்னாலும் புஸ்தகம் படிக்கிற அளவுக்கு தெரியாது. அபிராமின்னு என்னோட நல்ல சிநேகிதி, அவ அதை முழுசா படிச்சு எனக்கு அர்த்தம் சொன்னான். ரொம்ப ஆச்சரியமான மனிதர். அவர் வீட்டுக்கு போய் அவரை பார்த்தபோது காலி வணக்கம் எல்லாம் சொல்லி கோடான கோடி ரசிகர்கள நானும் ஒருத்தன்னு சொல்லி என்னை உட்கார சொன்னார். அந்த வார்த்தை, அந்த காட்சி, அதை நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன். நான் வெளியே வந்ததும் அவரோட உதவியாளர், நான் பாலா சார் வாயிலேந்து இப்படி வார்த்தையெல்லாம் கேட்டதில்லை, பேசவே மாட்டார், எதுவா இருந்தாலும் கண்ணாலேயே ஜாடை காட்டுவார், அவர் உன்னோட விசிறின்னு எல்லாம் சொல்லி இருக்காருன்னா பெரிய விஷயம் அப்படின்னார். நல்லது. ஃபைனல்ஸ்க்கு ரஹ்மான் சார் வருவார்னு எதிர்பார்ப்பு இருந்ததா? எதிர்பார்ப்புன்னு சொல்ல மாட்டேன், ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுது. எப்பவுமே யாராவது பெரிய ஆள் வராங்கன்னா ஒரு ஹிண்ட் கூட கொடுக்க மாட்டாங்க. யாரோ ஃபோன்ல ரஹ்மான் சாரோட ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்றத கேட்டுட்டோம். நாங்க 5 பேரும் இப்பவே சொல்லுங்க இல்லைன்னா விடமாட்டோம் அப்படின்னு அடம் பிடிச்சோம். அதுக்கு அவங்க, இல்லை ஏதோ சர்ப்ரைஸ் இருக்கு ஆனா சொல்ல மாட்டோம், சொன்னா விஜய் டிவிலேருந்து எங்களை விரட்டிடுவாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு பண்ணிட்டோம். எங்களுக்குள்ள ஜோக்கா ரஹ்மான் சார் வரப்போறார், நம்ம பாடுறத பார்க்க போறாருன்னு சொல்லி சிரிச்சுப்போம். ஆனா நாங்க 5 பேருமே ஃபைனல்ஸ்ல பாட ரஹ்மான் சாரோட பாடல்களை தேர்ந்தெடுத்துருந்ததை முதல்ல கவனிக்கல. அது தற்செயலாம் நடந்தது. நல்லா பாடுறீங்க, பின்னால் ஒரு சமயம் நடிக்க கூப்பிட்டா ஒத்துப்பீங்களா? நிறைய சான்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப எந்த முடிவும் எடுக்கிற நிலைமையில இல்ல. பின்னணி பாடணும், அதுல முன்னுக்கு வரணும்னு ஆசை இருக்கு. ஆனா நடிக்கிறது எவ்வளவு முடியும்னு எனக்கு தெரியல. பார்க்க ஈஸியா இருந்தாலும் அது கஷ்டமான விஷயம். 2 நிமிட சீனா இருந்தாலும் சரியா வரலனா அதே ஷாட், அதே டயலாக் எல்லாம் 100 தடவை திருப்பி திருப்பி எடுப்பாங்க. எனக்கு அந்த பொறுமை இருக்குமான்னு தெரியல. இப்போதைக்கு பாடுறது தான் என்னோட விருப்பம். பாட ஆரம்பிச்சுட்டு நடிக்க போயிட்டா திரும்ப பாடவே வரமாட்டாங்க அப்படிங்கறதும் இருக்கு. நடிக்கணும்னு ஆசை இருக்கு. 2-3 வருஷம் கழிச்சு என்னோட பாட்டு வாய்ப்பு எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு முடிவு செய்யணும். போட்டி முடிஞ்சப்புறம் மற்ற போட்டியாளர்களோட உங்களுக்கு தொடர்பு இருக்கா? ஆமா, எல்லோருமே T20 ப்ரோக்ராம்ல பங்கெடுத்துக்கிறாங்க. ஆனா US திரும்ப போறதால நான் அதுல இல்லை. அப்பப்ப சந்திச்சுப்போம். போட்டி முடிஞ்சு 1 வாரத்துல அருண் எக்ஸலோ டீம் கூட டின்னருக்கு போனோம். ஆதித்தை தவிர Top 5 இருந்து 5 பேரும் போயிருந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் நிஜமாவே சூப்பர் சிங்கரை மிஸ் பண்றேன். பரதேசி ரிலீஸ் முடிஞ்ச உடனே முதல் 5 போனும் மற்ற போட்டியாளர்கள் கிட்டே இருந்துதான். சுகன்யா, கௌதம், யாழினி, ஆஜித், ரச்சிதா எல்லாரும் கால் பண்ணி பாட்டு நல்லா வந்திருக்குன்னு சொன்ன போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வந்தார் AR ரஹ்மான். ஸ்டேஜில் எங்களை கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னு போது கூட என்ன ரஹ்மான் சார் வரப்போறாருன்னு ஜோக் அடிக்க போறீங்களா அப்படின்னு தான் நினைச்சோம். அவர் வந்தா கட்டி பிடிச்சுப்போம், காலில் விழுவோம் அப்படின்னு எல்லாம் திரைக்கு பின்னால பேசினாலும் அவர்லாம் வரமாட்டார், கவுண்டமணி தான் வருவார்னு ஜோக்கும் அடிச்சுப்போம். ஆனா நிஜமாவே ரஹ்மான் சார் வந்தபோது எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. அவர் காலில் விழுந்துட்டோம். ரொம்ப சிம்பிளான அடக்கமான மனிதர். நிஜமாவே அவர் வந்து எங்க எதிரில் நிற்பார், எங்க பாட்டை கேட்பார்னு நினைச்சு கூட பார்க்கல. சூப்பர் சிங்கர் ஆக விரும்புவோருக்கு உங்களுக்கு சங்கீதத்தில் ரொம்ப விருப்பம் இருந்தா மட்டும் பாடுங்க, இல்லைன்னா பாடாதீங்க. கிளாசிக்கல் கண்டிப்பா கத்துக்கணும். பாட்டு, டான்ஸ் எந்த போட்டியா இருந்தாலும் நல்லா கத்துக்கிட்டு பயிற்சி பண்ணிட்டு தான் செய்யணும். அப்புறம் உங்க அம்மா அப்பாவுக்கு அந்த சூழ்நிலைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியணும். இந்தியாவுக்கு போய் இந்த போட்டியில பங்கெடுத்துக்கிறதுனா நிறைய விஷயத்தை பத்தி யோசிக்கணும். முக்கியமா கலாச்சாரத்தை பத்தி. நிஜமாவே அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த போட்டியெல்லாம் மைண்ட் கேமும் கூட. அதுக்கேத்த மாதிரி மாற முடியணும். உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். 1 வருஷம் ஸ்கூலை விட்டுட்டு இந்தியா போறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நிஜமாவே உங்க பெற்றோருக்கு உங்களால முடியுங்கிற நம்பிக்கை இருக்கா? இவ்வளவு தியாகம் பண்ற அளவுக்கு உங்களுக்கு சங்கீதத்து மேல காதல் இருக்கா? யோசிக்கணும். ஏன்னா இது உங்க வாழ்க்கையை 180 டிகிரி திருப்பி போட்டுடும். லூஸ் மாதிரி சொல்லாதீங்க. நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து சொல்லுவோம். மற்றவங்க கிட்ட எங்க பாட்டை பத்தி கேட்போம். உதாரணமாக நான் சுகன்யா கிட்ட போய் இந்த சங்கடி போட்டா நல்லா இருக்குமான்னு கேட்பேன். அவகிட்ட கேட்கிறாளே தப்பா தானே சொல்லுவா அப்படின்னு மற்றவங்களுக்கு தோணும். ஆனா எங்களுக்குள்ள வேற மாதிரியான உறவு முறை இருந்தது. நான் சொர்க்கம் மதுவிலே, மழையே மழையே எல்லாம் முன்னாலேயே பாடிட்டேன். கௌதம், சுகன்யா எல்லாம் அதை அரையிறதுக்கு முந்தின சுற்று எல்லாத்திலையும் பாடினாங்க. அவங்க என்கிட்ட வந்து தங்களோட ரெக்கார்டிங்கை போட்டு காட்டி கருத்து கேட்பாங்க, சரி செய்துப்பாங்க. சுகன்யா, கௌதம் இவங்க பாடின நிறைய பாட்டை நான் ஏற்கனவே பாடியிருக்கேன். பொய் சொல்லக்கூடாது காதலியே எல்லாம் நான் பாடி ஹிட் ஆச்சு. நான் அவங்க கிட்ட நீ ஒரு சங்கதி எடு, நான் அதை சொல்லித்தரேன், பாட முடியுமா பாருன்னு சொல்வேன். அவங்க கூட பல மணி நேரம் செலவு செய்திருக்கேன். ஃபைனல்ஸ்ல யாழினி வந்து அக்கா நீங்க கொஞ்சம் நிலவு பாட்டை யாருமே அடிச்சுக்க முடியாத அளவுக்கு பாடினீங்க, எனக்கு உங்களை பீட் பண்ணணும்னு ஆசை சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டா. நான் அவ கூட 2 மணி நேரம் உட்கார்ந்து எல்லாம் சொல்லி கொடுத்தேன். அவ அதை நல்லா பாடின போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ராஜகணபதி மேகம் கொட்டட்டும் பாட்டை ரொம்ப நாள் முன்னால பாடினான். நான் சும்மா விளையாட்ட ஒரு சங்கதி சொன்னேன். அந்த பாட்டுக்கும் அந்த சங்கதிக்கும் ஒரு சம்பந்தமுமே இல்லாம இருந்தது. அவன் அக்கா லூஸ் மாதிரி சொல்லாதீங்க, அந்த சங்கதி எல்லாம் போட்டா ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னா. ஆனாலும் ஸ்டேஜில் அதை பாடி பார்ப்போமேன்னு பாடி பெரிய ரிஸ்க் எடுத்தான். சித்ராமா அந்த சங்கதிக்காகவே அவனுக்கு ஒரு சாக்லேட் பார் தனியா கொடுத்தாங்க. அன்னைக்கு நான் அவனுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு வடிவம், சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.